நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி பதில்களை சொல்றாங்க முனைவர் காமணி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்போமா?
வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒருமுறை அடுப்படி முதல் அண்டம் வரை நிகழ்ச்சியில் உங்களோடு இருப்பதில் பெருமகிழ்ச்சி. நம்மோடு கூட டாக்டர் மணி அவர்கள். வணக்கம் சார்.
வணக்கம் நேயர்களே.
சென்ற முறை பாத்தீங்கன்னா சூரியனை பத்தி நம்ம கேள்வி கேட்டிருந்தோம். இப்ப அதோட தொடர்புடைய ஒரு கேள்விதான் இதுவும். சூரியன் இருக்கிறதுனால தானே இங்க கிராவிடேஷனல் புல் இருக்குதுங்க சார், விளக்கம் சொல்லுங்களேன்.
கிராவிட்டிய வந்து நம்ம தினமும் உணர்ந்துகிட்டு இருக்கோம், ஆனா அதை பத்தி நம்ம கொஞ்சம் கூட கவலைப்பட்டதே கிடையாது. ஒரு முறை ஒரு சின்ன குழந்தை என்ன கேட்டது கேள்வி, அங்கிள் இந்த பூமி வந்து ஆப்பிள் மாதிரி இருக்குதுன்னு சொல்றீங்க, ஒரு ஸ்பெரிக்கலா பந்து மாதிரி இருக்குதுன்னு சொல்றீங்க, அந்த பந்தினுடைய மேல் புறத்துல தான் நாம எல்லாம் வசிக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அதுல தான் காத்து மண்டலம் இருக்கு, அங்கதான் கடலும் இருக்குதுங்கிறீங்க. இந்த கடல் தண்ணி வந்து பூமி மேல இருக்கும்பொழுது அது ஏன் வழிஞ்சி கொட்டிடக்கூடாது அப்படின்னு கேட்டுச்சு. ஏன்னா அவங்க குளோபில் வந்து ஸ்கூல்ல வச்சிருக்கிறாங்க, அந்த குளோபில் வந்து பசிபிக் கடல், இந்து முக கடல், அரபிக் கடல் எல்லாம் சொல்றாங்க, எல்லாமே நீல கலர்ல அதை பூசி இருக்கிறாங்க படம் பின். ஏன் அது வழிஞ்சி கீழே கூடாதுன்னா, கீழே அப்படின்னு பூமிக்கு ஒன்று இருக்குது, அப்ப கீழே தான் எல்லாம் விழுதுன்னு நம்ம எல்லாம் நம்புறோம். அப்ப பூமியில இருக்கிற பொருள் பூமிக்கு கீழே விழுதுணும் இல்ல, ஆனா நம்ம பூமி மேல உட்காந்துக்கிட்டு நம்ம எல்லா பொருளும் பூமி மேல விழுதுன்னு பாக்குறோம். இப்ப நியூட்டன் அதான் யோசனை பண்ணி பார்த்தாரு ஒரு நாள், இந்த பூமி வந்து பந்து மாதிரி இருக்கிறதுனால வடதிருத்தூரலுக்கு வந்து நிக்கிறான்னு வச்சுங்க, அவன் பூமி மேல ஒரு குண்டூசி குத்துனா மாதிரி நிக்கிறான், ஒரு ஆப்பிள் எடுத்து ஒரு மேல வந்து ஒரு குண்டூசி குத்தி இருக்கிறோம், இன்னொரு குண்டூசியை வந்து ஆப்பிளுடைய கீழே குத்துறோம்னு வைங்க, அது எப்படி இருக்கும், தலைக்கீழே தானே இருக்கும். அப்ப அங்க அண்டார்டிகால இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து தலைக்கீழில தான் இருக்கணும். அப்ப பக்கவாட்டில் இருக்கக்கூடிய இந்தியா, ஐரோப்பா போன்ற நாடுகள்ல இருக்க மக்கள்லாம் குண்டூசி குத்தி வச்சோம்னாக்கா அவங்க வந்து குறுக்கு வாட்டில நிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி பாக்குறாரு நியூட்டன். ஆமா, ஏன் அப்படி நிக்கணும், அது எதுக்காக அவங்க அப்படி கீழே இருக்கக்கூடிய அண்டார்டிகா மக்கள் எல்லாம் கீழே விழுந்துடக்கூடாது, எல்லாருடைய பாதமும் பூமியில தானே பட்டுக்கிட்டு இருக்குது, ஏன் எல்லாருடைய பாதமும் எல்லா இடத்துலயும் பூமியில ஒரே மாதிரி பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தாரு. அப்பதான் தொப்புன்னு வந்து ஆப்பிள் அவர் தலைமையில விழுந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லண்டன்ல அவர் உட்கார்ந்துட்டு இருக்கும்பொழுது அந்த ஆப்பிள் ட்ரீல இருந்து இந்த சிந்தனை இருக்கும்பொழுது அப்ப யோசிச்சு பாக்குறாரு, இந்த ஆப்பிளம் ஏன் பூமியில இருந்து வேணும், லண்டன்ல இருக்கிற ஆப்பிள் வந்து லண்டனை பொறுத்த வரைக்கும் அது 90 டிகிரி, ஆனா நான் லண்டனை பொறுத்த போது அண்டார்டிகால இருக்கிற ஆப்பிள் ட்ரீ எப்படி இருக்கும், அவனுக்கு தலைக்கீழ இருக்க மாதிரி தானே இருக்கும், அப்ப அங்க இருக்கிற ஆப்பிள் வந்து ஏன் பூமியில வேணும், அது ஆகாஷத்துல விழுந்து போகணும் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தாரு. அப்ப எல்லா பொருளும் பூமியை நோக்கி இழுக்கப்படுது, அதுதான் ஈர்ப்பு விசை. இப்ப பூமி எல்லாத்தையும் இழுக்குது போறது, எதை நோக்கி இழுக்குதுன்னா அதோட மையத்தை நோக்கி இழுக்குது. அப்ப பூமியினுடைய மையத்துல எது என்ன இருக்குது அப்படின்னு ஒரு யோசனை பண்றாரு. அப்ப பூமிக்கு இழுக்க முடியும்னு சொன்னா இப்ப நிலாவும் இழுக்கணும், இப்ப சூரியனும் இழுக்கணும், இப்ப ஒவ்வொரு பொருளும் தன்னை நோக்கி தன் மையத்தை நோக்கி இழுக்கணும். இது வந்து பூமிக்கு மட்டும் ஒரு பொருத்தமானதா சொல்ல முடியாதுங்கிறதுனால அப்புறம் தான் அவர் தெரியுது இந்த ஈர்ப்பு விசை எல்லா பொருளுக்கும் இருக்கு, நிறை எடுக்கிற பொருளுக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நிறை நிறைனா எடை சார். அப்போ ஒரு பெரிய மலை இருக்கு சார், அந்த மலைக்கு நிறை இருக்குது, நம்ம ஹெவியா இருக்குது, அதுக்கு ஈர்ப்பு விசைனா இருக்கு, ஏன்னா அது பூமிக்குள்ளே இருக்கனால பூமியோட ஈர்ப்பு விசையும் அதனோட ஈர்ப்பையும் அதனோட கலந்து போயிடுது. ஆனா தனிப்பட்ட முறையிலும் ஒரு மலைக்கு ஈர்ப்பு விசை இருக்கும். ஒரு பெரிய பெண்டுலம் மலைக்கு பக்கத்துல தொங்க விடுங்க ஆகாயத்திலிருந்து, அப்ப பார்த்தா அந்த பெண்டுலம் வந்து மலையை நோக்கி அந்த குண்டு நகரத்தை நீங்க பார்க்கலாம். ரொம்ப துல்லியமான எடை போடக்கூடிய ஒரு தராசு வாங்கிக்கோங்க, அது ரெண்டு தட்டு இருக்கணும், நகை கடையில வச்சிருப்பாங்க, ஒரு சைடு எடை போடுவாங்க ஒரு சைடு நகை வைப்பாங்க, அந்த மாதிரி தராசு இப்ப இல்ல, இப்ப எல்லாருமே எலக்ட்ரானிக் தராசு கொண்டு வராங்க. ஆதி காலத்துல வந்து ரெண்டு பக்கம் தட்டு இருக்கக்கூடிய தராசு இருக்கும், நீதி தேவதின் கையிலையும் பாத்தீங்கன்னா தராசுன்னா ரெண்டு தட்டு இருக்கும். இந்த மாதிரி துல்லியமான எடை காட்டக்கூடிய ரெண்டு தராசை கொண்டு வந்து அதை காற்றில்லாத இடத்துல ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சிருங்க, ரெண்டு தட்டை சமமா இருக்கு. இப்ப ஒரு தட்டு கீழே கனமான ஈய குண்டு கொண்டு போவாங்க, அந்த தட்டு கீழே இறங்கும், அப்ப ஈய குண்டு தட்டினுடைய பொருளை இழுக்குது. ஒவ்வொரு பொருளுக்கும் அப்போ ஈர்ப்பு சக்தி இருக்குது. அப்படி இருந்த நமக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது சார்னா, பூமி வந்து மிகப்பெரிய ஈர்ப்பு சக்தி இருப்பதுனால அதனுடைய வலிமை கீழே நம்மளுடைய ஈர்ப்பு சக்தி எல்லாம் எப்படி சூரியன் முன்னாடி மெழுகுவத்தி வெளிச்சம் கண்ணு தெரியாம போயிடுற மாதிரி, இந்த பூமியினுடைய ஈர்ப்பு விசை முன்னாடி நம்முடைய தனிப்பட்ட ஈர்ப்பு விசை வந்து ஒன்றும் பயனற்றதாக போகுது. ஈர்ப்பு விசையானது அந்த பொருளுடன் நிறைக்கு சம்பந்தம் உள்ளது. அதிக அதிகமாக நிறை இருக்கும்போது அது ஈர்ப்பு சக்தி அதுக்கு இருக்கு தெரியும். அந்த பொருள் நிறை குறைய குறைய ஈர்ப்பு சக்தி ரொம்ப குறைவா இருக்கும், அது கண்ணுக்கு தெரியாது, புலப்பட முடியாத அளவுக்கு இருக்கும். அதனால நமக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட ஈர்ப்பு சக்தி இருந்தாலும் கூட நாம் ஒருத்தர் ஒருத்தர் ஓட்டிக்கிறது இல்லை. காரணம், நம்முடைய ஈர்ப்பு சக்தி சாமான்யமாக ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஆனால் பூமியினுடைய ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் நம்ம எல்லாம் பூமியில ஒட்டிக்கிட்டு நிக்கிறோம். இதுதாங்க பூமியினுடைய ஈர்ப்பு சக்தி காரணம். இனிமேல் உங்களுக்கு புரியும் பூமிக்கு ஏன் பொருள் வந்து வழியறது இல்லை. அன்றாட வாழ்க்கையில நம்ம வந்து தினமும் நம்ம வந்து ஈர்ப்பு சக்தியினாலதான் நடக்கிறோம், ஈர்ப்பு சக்தினால்தான் படுக்கிறோம், ஈர்ப்பு சக்தினால்தான் வீடு கட்டிட்டு சந்தோஷமா வாழறோம், ஈர்ப்பு சக்தினால்தான் காற்று மண்டலமே இங்க இருக்குது, ஈர்ப்பு சக்தினாலதான் தண்ணீரும் கடலும் அது பூமியில ஒட்டிக்கிட்டு இருக்குது, மேகமும் மழை கொடுப்பதும் ஈர்ப்பு சக்தினாலதான். இப்ப எல்லாத்துக்குமே இந்த ஈர்ப்பு சக்தின்ற பூமி, இந்த பூமி தாய்க்கு இருக்கின்ற அந்த அமானுஷமான அந்த சக்தினாலதான்ங்கிறத ஒரு நிமிஷமாவது யோசனை பண்றதுக்கு இந்த கேள்வி நமக்கு வழி கொடுத்துருக்கீங்க.
தூக்கம் வந்து மிகையானாலும் ஆபத்து, குறைவானாலும் ஆபத்து அப்படின்ட்டு கீதை சொல்லுது. அளவுக்கு அதிகமாகவும் தூங்கக்கூடாது, குறைவாகவும் தூங்கக்கூடாது அப்படின்ட்டு நான் சமீபத்தில் கீதையில படிச்சேன். அது இப்ப இந்த தூக்கம் பாத்தீங்கன்னா எவ்வளவு அளவு தூக்கம், அதாவது எவ்வளவு நேரம் தூக்கம், குழந்தைகளுக்கு இருந்து பெரியவங்க வரைக்கும் அது மாறுபடுது. குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட 16 மணி நேரம் தூக்கம் தேவைன்றாங்க. மிடில் ஏஜ் பீப்புள் பாத்தீங்கன்னா 7 to 8 hours போதுன்றாங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தூங்குறது கூட டைம் கிடையாது. தூங்கி எந்திரிச்சோம்னா அதோட ஃப்ரெஷ்னஸே பாத்தீங்கன்னா ரொம்ப அலாதியானதுதான். இந்த தூக்கம் பத்தி சொல்லுங்களேன்.
ஸ்லீப்பை பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க. ஒருவேளை இந்த லேபரட்டரி நம்ம ஊர்ல இல்ல, ஆனா நீங்க விர்ஜீனியாவோ அல்லது வந்து ஸ்டான்போர்டோ அங்கெல்லாம் போனீங்கன்னா ஸ்லீப் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஸ்லீப் லேபரட்டரி அங்க நீங்க போனீங்கன்னாக்கா தூங்கறதுக்கு நல்ல அற்புதமான ஏசி போட்ட ஒரு ரூமு, மெத்து மெத்துனு ஒரு மெத்தை, தூங்கறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. தூங்கிட்டு வந்தாக்கா உங்களுக்கு வந்து $100 தராங்க. எனக்கு கூட ரொம்ப ஆசையா இருந்தது, இங்க இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இடம் இருந்ததுனாக்கா தூக்கம் வரலன்னா அங்க போய் தூங்கிட்டு ஒரு $100 வாங்கிட்டு வந்துடலாமே. ஆனா சும்மா தூங்க விட மாட்டாங்க, உங்க தல்ல ஒரு தொப்பியை வச்சிருவாங்க. அந்த தொப்பியில வந்து எலக்ட்ரோட்ஸ் எல்லாம் பொறுக்கி நீங்க தூங்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப உங்க ரகசியம் எல்லாம் அம்பலமாயிடும். நீங்க என்ன தூங்கும் போது என்ன நடக்குது, மூளையில என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்கு இப்படி தூக்கம் ஆராய்ச்சி செய்யக்கூடிய லேபரட்டரி பார்க்கிறோம். தூக்கத்தை அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க. ஏன் மனிதன் தூங்குறான், ஏன் பூனைக்குட்டி தூங்குது, மரம் கூட தூங்குது, தூங்கு முஞ்சு மரம் நைட்ல தூங்குறத பார்க்கிறோம். மரங்க செடி கொடிகள் எல்லாமே தூங்குகின்றன, ஆனா பபால் வந்து முடிச்சுக்கிட்டு இருக்குது, பகல்ல தூங்குது. தூக்கங்கிறது எல்லா உயிர்களுக்கும் தேவைப்படுறதுனால தூக்கங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு விஷயத்துல மனுஷன் வந்து ஆனந்தம் சொல்லுவோம். இன்பங்கிறது வேற, இன்பம்னா துன்பம் நீங்க வந்து பதில் சொல்லிடுவீங்க. இன்பம் வந்து அனுபவிப்போம், ஆனா இன்பம் முடிஞ்ச பிறகு துன்பம் சொல்றீங்க. இன்பம் தரக்கூடிய பொருள் உங்களை விட்டு போயிடுச்சுன்னா துன்பம்ங்கிறீங்க. ஒரு நான் நல்லா வச்சிருந்த ஒரு செல்போன் உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்துச்சு, அந்த யாரோ ஒருத்தர் திருட்டு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு துன்பம். அப்ப எந்த பொருள் வந்து இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்பம் தருதோ அதை வந்து நீங்க எதுவுமே சொல்ல முடியாது. அதுக்கு நெகட்டிவே இல்லாத ஒரு சொல் ஆனந்தம். ஆனந்தத்துக்கு வந்து எதிர்ப்பதை எதுவும் கிடையாது. அப்ப மனிதன் ரெண்டு சமயத்தில் ஆனந்தம் சொல்றான்னு சொன்னேன். ஒன்னு நல்ல விருந்து சாப்பிட்டு முடிச்ச பிறகு விசிறி எடுத்து அப்படியே விசிறிச்சுட்டு தொப்பையை தடவி கொடுத்துட்டு சொல்லுவான், என்னப்ப எப்படி பாருங்க பிரம்மானந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். ஆனந்தம்னு சொல்லி தொப்பையை தடவிக்கிட்டே ஒரு கையில விசிறிக்கிட்டே சொல்றது நீ கற்பனை பண்ணி பாருங்க. இன்னொருத்தர் உன்னத்தர கேட்கிறாரு, நல்லா தூங்கி எழுந்திருக்கிறார், அப்படியே எழுந்து வந்து உட்கார்றாரு, என்ன எப்படி இருந்ததுன்னா ஆனந்தமான ஒரு தூக்கம் போட்டேன் அப்படின்றார். தூங்கும் பொழுது நாம் இல்லவே இல்லை, நமக்கு உடம்பே கிடையாது, நம்ம மனசும் கிடையாது, நம்மளோட அறிவும் கிடையாது, நானுங்கிற எண்ணமும் கிடையாது. இருந்தாலும் ஆனந்தத்தை அனுபவிச்சது யாரு, முடிச்ச பிறகு சொல்றேன் நான் தூங்கும் போது ஆனந்தமா தூங்குறேன் அப்படின்னு. தூங்குறது எவ்வளவு நேரம் போச்சுன்னே தெரியல, பா 4 மணி நேரம் தூங்கியிருக்கேனா பரவாயில்லையே அப்படின்னு அவன் சொல்றேன். 4 மணி நேரம் போனதே தெரியல, அவ்வளவு நேரம் தூங்கினாலும் அது ஆனந்தமாக இருப்பது காரணம் என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு தூக்கம் வந்து கொடுக்கப்பட்ட ஒன்று. இது வந்து பரமானந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உயிர்களுக்கு வந்து 3 விதமான அவஸ்தை இருக்குதுன்னு சொல்லுவாங்க, 3 விதமான ஒரு நிலை. ஒன்று வந்து விழிப்பு நிலை, தூக்கம் இல்லாத விழிப்பு நிலை. இன்னொன்னு ஆழ்ந்த தூக்கம். இந்த ஆழ்ந்த தூக்கத்திலே இன்னொரு நிலை இருக்குது, அது பேர் கனவு. இப்ப இந்த மூன்றுமே ஒரு பயாலஜிக்கல் நெசசிட்டி, இந்த உடம்புக்கு தேவைப்படுது. சரி, விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க தூக்கத்தை பத்தினா, தூக்கத்தின் போதுதான் நரம்பு மண்டலம் முழுக்க வேலை செய்யுது, உடம்பெல்லாம் ரெஸ்ட் எடுக்குது, மனசு ரெஸ்ட் எடுக்குது, புத்தி ரெஸ்ட் எடுக்குது, எல்லாமே ரெஸ்ட் எடுக்குது. ஜீரண மண்டலம் ரெஸ்ட் இல்லாமல் போகுது, அப்புறம் சிறுநீரகம் வேலை செய்யுது, இதெல்லாம் நடக்குது. ஆனா மூளை ரொம்ப பிஸியா இருக்குதான். என்ன பிஸின்னா அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு குப்பை கூளத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு வேண்டியதெல்லாம் அடுக்கி வைக்கிறது. வாரத்தில் ஒரு நாள் நம்ம வீட்டில் அம்மா செய்யறாங்க இல்லையா, துணியெல்லாம் மடிச்சு வைக்கிறாங்க, பாத்திரம் பண்டெல்லாம் அடிக்க வைக்கிறாங்க, கலைஞ்சு போன புஸ்தெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க, அப்புறம் வீட்டில் தட்டுமுட்டு சாதனம் எல்லாம் அங்க அங்கங்க இருக்குதான்னு பார்த்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் நீங்க ஏதாவது வேணும்னு சொன்னா அம்மா எங்கம்மா இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. அம்மா சொல்றாங்க நான் அங்கே எடுத்து வச்சிருக்கேன் எடுத்துக்க அப்படின்னு சொல்றேன். அப்ப கலைஞ்சி போனதை அடுத்து கேட்கறதுன்னு ஒரு நேரம் இல்லைனாக்கா நீங்க ஒரு பொருள் நீங்க எடுக்கவே முடியாது. அப்ப தூக்கம்ன்ற ஒன்று இல்லாவிட்டால் கலைஞ்சி போட்டா மாதிரி நீங்க பகல் நினைச்சதால் தனியும் கலைஞ்சி கிடக்கும். இப்படி தொடர்ந்து அஞ்சு நாள் நீங்க வந்து மூளை கசக்கி பிழிஞ்சு என்னென்னமோ பண்ணிருக்கீங்க. படிக்கிறீங்க, கிட்டார் கத்துக்கிறீங்க, மியூசிக் கத்துக்கிறீங்க, கணக்கு போட கத்துக்கிறீங்க, துணி துவைக்க கத்துக்கிறீங்க, அப்புறம் புது நம்பரை சந்திக்கிறீங்க, புது செல்போன் நம்பர் வந்திருக்குது, என்னென்னவோ நடந்திருக்கு வாழ்க்கையில். இத்தனையும் உங்க நினைவில் இருக்கணும் அப்படின்னா அந்த மூளையில் சேகரிக்கப்பட்ட பொருள் எல்லாம் அந்தந்த இடத்துல கொண்டு பத்திரமா சேமிக்கின்ற வேலையை நம்ம கொடுக்கணும். அது தூக்கம் தான் செய்கிறது. தூக்கம் இல்லாமல் விட்டால் உயிரினங்கள் ஒன்னு கூட புத்தியே இருக்காது. அதனுடைய நினைவுகள் எல்லாமே கலைஞ்சு போயிடும். குப்பை கூலமா இருக்கும். எது எதுல எது சேமிக்கிறதுன்னு ஒன்னும் தெரியாது. இப்ப ஒரு பொருளை வந்து குழந்தைகிட்ட வந்து அறிமுகப்படுத்துறோம். இது என்னது அப்படின்னா சோப்பு டப்பா அப்படின்னு சொல்றோம். செல்போன் ஒன்று இருக்குது, அதை காட்டி எனக்கு கொடுக்கணும்னு கேக்குது. இது ஒன்றும் இல்லை சோப்பு டப்பா அப்படின்னு சொன்னாக்க அது ஒத்துக்காது. சோப்பு டப்பான்றதுனுடைய லட்சணம் வேற. அது திறக்கலாம், அது உள்ள ஒண்ணுமே இருக்காது, சோப்பு தான் வைக்க முடியும், அது வாசனையா இருக்கும், கொஞ்சம் கை கடக்கமா பெருசா இருக்கும். ஆனா செல்போனுங்கிறது பட்டன்லாம் இருக்குமே, அந்த அமுக்கு நான் சத்தம் வருமே, இது எப்படி இதை சொல்ல முடியும்னு பிறந்த குழந்தையே சொல்லுது. அப்ப அந்த குழந்தைக்கு சோப்பு டப்பாங்கிற கான்செப்ட் புரியுது. அதே மாதிரி இன்னொரு வேற ஒரு டப்பா வாங்கி வந்திருக்கீங்க. இது என்னன்னாக்கா இது இன்னொரு வேற விதமான சோப்பு டப்பா. இது பச்சை கலர்ல இருக்குது, இது ரவுண்டு ஷேப்ல இருக்குது, இது சதுரமா இல்ல. நீங்க முதல்ல காட்டினது சதுரமா இருந்தது, இது ரவுண்டா இருக்குது, இருந்தாலும் இது சோப்பு டப்பா தான். இது என்னது, இது செல்போன், இது வேற மாதிரி செல்போனா இருக்குது, இருந்தாலும் செல்போன் அப்படின்னு சொல்லுது. அப்ப வடிவங்கள் மாறினாலும் கூட அதுக்குள்ள ஆதாரமா இருக்கக்கூடிய இந்த செல்போன், டப்பா, டம்ளர், பானை இப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம வந்து குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்காமலே தெரிஞ்சுக்குது. அது காரணம்னா தனித்தனியா பொருளை பார்த்தாலும் கூட அதுல இருக்க பொதுமை அது சேர்ந்துக்குது. தனித்தனியா இது வந்து வேப்ப மரம், இது புளிய மரம், இது வாழை மரம் சொன்னா கூட காடுல பார்க்கும்போது இது காடு அப்படின்னு சொல்லுது, இது மரம் சொல்றது இல்ல. அங்க மரம் தான் அது பாக்குது, இருந்தாலும் காடுன்னு ஏன் சொல்லுது? ஏன்னா மரத்தினுடைய தொகுதிக்கு பேர் காடு அப்படிங்கிற கான்செப்ட் அது உண்டாகுது. இதெல்லாம் எப்படி உண்டாகுது? நாம் சொல்லிக் கொடுக்காமலே குழந்தைகளுக்கு தெரிந்து கொள்வதற்கு இந்த தூக்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனால குழந்தைகள் எவ்வளவு நேரம் தூக்கணும்னு சொன்னீங்க நீங்களே, 16 மணி நேரம் தூங்கும், விட்டு விட்டு தூங்கும், ராத்திரில தொடர்ந்து தூங்கும், பகல்லையும் கொஞ்சம் நேரம் தூங்கும். நிறைய வேலை செய்யறவர்கள் கூட நல்ல பாட்டாளிகள் ராத்திரில தூங்கிட்டாங்கன்னா காலையில எழுந்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு இடர்பாடும் இல்லாம தூங்குறாங்க, பகல் முழுக்க உழைக்கிறாங்க. ஆனா சில ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லக்கூடிய சிந்திக்கிறவர்கள் பாத்தீங்கன்னா ராத்திரில அவங்களுக்கு தூக்கம் வரதில்லை, 6 மணி நேரம் 8 மணி நேரம் தான் தூங்குறாங்க. ஏன்னா அது வரைக்கும் அவங்க வேலை செய்யறாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு தூக்கம் வேணும், அதுக்கு பகல்ல கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. மெக்சிகோ போன்ற நாடுகளில் பாத்தீங்கன்னா பகல தூங்குறதுக்குன்னே ஒரு டைம் உண்டு, சியஸ்டா அப்படின்னு பேர். சாப்பாடு முடிஞ்சு 1 மணிக்கு முடிஞ்ச உடனே 4 மணிக்கு மேலதான் மறுபடியும் வேலையை ஆரம்பிப்பாங்க. ஆனா தொடர்ந்து 8, 9, 11 வரைக்கும் அவங்க வேலை செய்வாங்க. ஆபீஸ் கூட அப்படிதான் வேலை செய்யும். அதனால பகல் தூக்கங்கிறது வந்து பயாலஜிக்கலி தேவைப்படுது. நம்ம ஊர்ல அது தெரிஞ்சுக்காம பள்ளிக்கூடத்துல கரெக்டா சாப்பிட்டு முடிச்சோன்னு பெல் அடிச்ச உடனே கணக்கு வாதியார் உட்காந்துறாரு, இல்ல இலக்கண வகை வாதியார் உட்காந்துக்கிட்டு உரிச்சொல் என்றால் என்ன ஆரம்பிச்சுட்டா வச்சுங்க, எல்லாம் கொட்டாய விட்டுட்டு தயிர் சாதம் சாப்பிட்டவங்களுக்கு இன்னும் நல்லா தூக்கம் வரும். அப்ப குழந்தைங்க தூங்கி விடணும். என்ன பொறுத்தவரை நம்முடைய பள்ளிக்கூட சிஸ்டத்துல கொஞ்சம் மாற்றம் வரணும். அவங்களுக்கு காலையிலே எழுந்து குளிச்சுட்டு குறைவான சாப்பாடு சாப்பிட்டுட்டு காலையிலேயே படிக்க ஆரம்பிச்சிடணும். அப்புறம் பகல் நேரத்தில் பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸோ செயல்முறை கல்விகள்லாம் கற்றுக் கொடுக்கணும். கயிறு பின்றது கற்றுக் கொடுக்கணும், முடி போட கற்றுக் கொடுக்கணும். அப்புறம் என்னென்ன வீட்டில் தேவைப்படுறது, அயன் பண்ணுறது எப்படி, மடிச்சிருக்கிறது எப்படின்றதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகள் தனக்கு வேண்டியதெல்லாம் ஸ்கூல்லேயே கற்றுக்கணும். தன்னுடைய பனியன், தன் சட்டி, தன்னுடைய மேல் அட்டை உடைகளெல்லாம் எப்படி மடிச்சு வைக்கணும், புஸ்தகத்தை எப்படி அட்டை போடுறது, இதெல்லாம் டீச்சருக்கு வந்து அந்த ஒரு பகல் நேரத்தை சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் மத்தியானத்தில் விளையாட விட்டு தூங்க விட்டுருணும். மறுபடியும் 4 மணிக்கு பிடிச்சோன்னு சொன்னால் 7 மணி வரைக்கும் அவங்களுக்கு பாடம் சொல்லி தரணும், ஹோம்ஒர்க்கு அங்கேயே பண்ணி கொடுக்கணும். இப்படி ஒரு சிஸ்டம் தான் அவங்க குருகுலத்தில் இருந்தது. இந்த சிஸ்டத்தில் வந்து பகல் நேரத்தில் கொஞ்ச நேரம் தூங்க விட்டார்கள். அதனால என்ன, ஒரு பகலை தூங்க சொல்றாரு, பகலில் தூங்கினாக்கா எல்லாம் உடம்பு வந்து குண்டாயிடுமே, தடிமன் ஆகிறதுக்கு காரணம் பகல் தூக்கம்னு சொல்றாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. உடம்பு குண்டாவதற்கும் பகல் தூக்க சம்பந்தமே கிடையாது. என்ன சார் உங்க அனுபவமானு சொல்லி கேக்குறீங்க. உண்மையாவே நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேங்க. நான் பகல்ல ஒரு மணி நேரம் நான் தூங்குறதுனால அதிகமான வேலையை என்னால் செய்ய முடியுது. அப்படி ஒரு வேலையை நான் தூங்கலன்னு சொன்னா தூக்க கழகத்திலேயே ஒரு நாள் முழுக்க என் வேலையெல்லாம் கெட்டு போகுது. ஒரு நாள் வேலையை கெடுகிறதை விட ஒரு மணி நேரம் தூக்கத்தை செலவு பண்றது நல்லது, அதுவும் என்னுடைய மூளைக்கு நல்லது, என்னுடைய அறிவுக்கு நல்லதுங்கிறதுனால உங்களுக்கும் அது நான் என்னுடைய அனுபவத்தின் போல சொல்றேன்.
உங்களுடைய விளக்கம் பாத்தீங்கன்னா உண்மையிலே தூக்கத்திலிருந்து வெளிச்ச மாதிரி இருந்தது. அதாவது தூக்கத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா அப்படின்ட்டு ஒரு நல்ல நார்மல் ஃபங்க்ஷனிங் திங்கிங் வந்து தூக்கம் அவசியம் அப்படிங்கறது சொல்லியிருக்கீங்க. சரி, மனிதர்கள் வந்து இப்ப திங்க் பண்றோம், நல்லா திங்க் பண்றதுக்கு தூக்கம் தேவை அப்படின்னீங்க. ரோபோ திங்க் பண்ணுமாங்க சார்?
ரோபோட் அப்படிங்கறது யாரோ செக்கோஸ்லோவேக்கிய ஒரு நாடக மேடை ஆசிரியர் கதையை வந்து ஒரு வேலையாள், எந்திர வேலையாளுக்கு அப்படி ஒரு பேர் வச்சார். அதுக்கப்புறம் அந்த ரோபாட்டுங்கிற பேர் வந்து உலகம் முழுக்க பரவிப்போச்சு. ரோபோ அப்படின்னு சொல்றாங்க, ஆனா டிக்ஷனரியில ப்ரொனன்சியேஷன் பார்த்தா ரோபாட் அப்படின்னு சொல்றாங்க. ரோபோட்டாலஜி ரோபாட் அப்படின்னு சொல்றாங்க. ரோபோ அப்படின்றது டிஏ சைலண்ட் ஆகணும் அப்படின்னு யாரு சொன்னாங்கன்னு தெரியல, அது எல்லாருமே ரோபோ அப்படின்னு சொல்றாங்க. ரோபாட் என்றதுதான் கரெக்டான உச்சரிப்பு. இந்த ரோபாட்டுங்கிறது ஆரம்ப காலத்துல திரும்ப திரும்ப ஒரே வேலையை செய்யறதுக்கு மனுஷனுக்கு, அறிவுடைய மனுஷனுக்கு அது தேவையில்லாமல் போச்சு. எனக்கு இந்த வேலையை கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னு, அப்ப எந்திரமே அந்த வேலை செய்யலாம் இல்லையா. இப்ப தானியங்கி எந்திரங்களை கொண்டு வந்தாங்க. இப்ப காரை வந்து அசம்பிள் பண்றது, உதிரி பாகங்களை வந்து வரிசையா வச்சிருவாங்க. ஒரு கை வந்து எடுத்து எடுத்து அங்கங்க வைக்கும், நாலு சக்கரத்தை பொருத்தம், அப்புறம் மட்காடை பொருத்தம், அப்புறம் இன்னொரு அதுக்கு மேல இருக்கிற டாப்பை பொருத்தம், இன்னொன்று கண்ணாடியை கொண்டு வைக்கும், இன்னொன்று ஸ்க்ரூவை டைப் பண்ணும். இப்படி வந்து அந்த அசம்பிளி லைன் சொல்லுவாங்க. ஆரம்பத்துல வந்து சாதாரணமா இருக்கக்கூடிய சேசிஸ் வந்து முடியும் பொழுது முழுமையான காராக மாறுது. அந்த வருகின்ற பாதையில அந்த வரும்போதே அதுக்கு சட்டையை பட்டன் எல்லாம் போட்டு விட்டுறாங்க. இப்ப எல்லாம் அப்படிதானே, ஸ்கூல்ல ரெண்டு லேட் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்க தலைவாரி விட்டு ஒருத்தர் விடுவாங்க, ஒருத்தர் சட்டை போட்டு விட்டுருப்பாங்க, ஒருத்தர் பெல்ட் போடுவாங்க, ஒருத்தர் ஷூவை மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. இத்தனையும் அந்த ரன்வே பெல்ட்ல போற மாதிரி அந்த குழந்தை வெளிவரும்போது டாடா சொல்லிட்டு போயிடுது. இந்த உதிரி பாகங்களை எல்லாம் ஒட்ட வச்சு தானாகவே அசம்பிள் பண்ணக்கூடியதான் முதல்ல ரோபாட் இருந்து. அந்த ரோபாட் வந்து வெறும் கையா தான் இருந்தது. அப்புறம் அந்த ரோபாட் வந்து செக் பண்றதுக்காக தரம் பிரிச்சு பார்க்குது. ஒரு பாட்டில் போயிட்டே இருக்கும், அதுல சோடா நிரப்பி இருப்பாங்க, இதுல சரியான அளவு இல்லைனாக்கா அது அந்த பாட்டில் எடுத்துரும், உடஞ்சி போன பாட்டில் எடுத்துரும், அல்லது வந்து குவாலிட்டி நல்லா இல்லைனா அது எடுத்துரும். இதுக்கு ஒரு கை மட்டும் வச்சிருந்தாங்க. இப்படி இருந்த ரோபாட்டுகள் தான் இன்னைக்கு மனிதன் மாதிரியே ஒரு ரோபாட் உண்டாக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியோட இப்ப வந்து எல்லாரும் மும்முரமாக ஆராய்ச்சி செய்யறாங்க. இந்த மைக்ரோசாப்ட்ங்கிற ஒரு பெரிய நிறுவனத்தை நிறுவிய ஒரு விஞ்ஞானி, அவர் இனிமேல் அந்த மைக்ரோசாப்ட்ல இன்னும் செய்வதற்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சுங்கிறதுனால அடுத்த நிலையாக ஒரு ரோபோட்டாலஜியில இறங்கியிருக்கிறாரு. உலகம் முழுக்க இந்த ரோபோட்டாலஜியை சிந்திக்கக்கூடிய இளைஞர்களை அவர் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. கோடிக்கணக்கான ரூபாய் சம்பளம் கொடுக்கறது ரெடியா இருக்கிறாரு. இந்திய நாட்டு மக்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில ரொம்ப ஆர்வம் காட்டுறதுனால நாமள ரோபாட்டுகள் மாதிரி நிறைய ஐடி ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி இப்ப வந்து எங்க பார்த்தா வேலையில்லாதுன்ற இடத்துல அவங்க சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே ரோபோட்டாலஜிங்கிறது வந்து சிந்தனைக்கு இடம் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு சயின்ஸ். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கையாக ஒரு எந்திரத்தை சிந்திக்க வைக்க முடியுமா அப்படிங்கறது தான் இந்த கேள்வி. சரிங்க, இப்போ அது சிந்திக்கிறதுக்கு என்ன சிந்தனைனா என்ன அப்படிங்கறதுனா தானாக தனக்கு முடிவெடுக்கின்ற திறன். இப்போ ஒரு ரோபாட் ஒன்னு தயார் பண்ணி நம்முடைய வரவேற்பு அறையில இருக்குதுங்க. மூணு நண்பர்கள் வந்து வரவேற்பு அறையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. எஜமானன் இருக்காரு, சார் உங்களுக்கு எது வேணும்னாலும் ரோபாட்டை கேளுங்க அது செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரே சமயத்துல மூணு பேர் வந்து அதுக்கு ரோபாட்டுக்கு வேலை கொடுக்குறாங்க. ஒரே நேமிச்சு ஒருத்தர் சொல்றாரு, ஏ ரோபாட் அந்த டிவியினுடைய ரிமோட் கண்ட்ரோல் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, எனக்கு தண்ணி உடனடியாக வேணும், மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு, மாத்திரை எல்லாம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மூணாவது ஆள் வந்து என்னதோ சாப்பிட்டுட்டு திணறி போயிட்டு தண்ணி இல்லாம திண்டாடிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து திண்டாடுறதையும் அந்த ரோபாட் பாக்குது. ஒரு மனிதன் அந்த இடத்துல இருந்தானாக்கா முதல்ல யாருக்கு உதவி செய்வான், ஏதோ சாப்பிட்டு திண்டாடி இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவருக்கு தண்ணி முதல்ல கொடுக்கணுங்கிறதுனால முதல்ல தண்ணி கொடுத்துட்டு டிவிக்காக ரிமோட் கேட்கறவர் பார்த்து, ஐயா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, டிவிக்கு வந்து சேனல் இப்ப வந்து பாக்கணும், அவசரம் இல்ல, உங்களுக்கு ஒன்றும் உயிர் போகல, டிவி பார்க்கலாம் மெல்லன்றதுனால அவர் கொஞ்சம் அடுத்ததாக வச்சுட்டு, ரெண்டாவதாக மாத்திரை சாப்பிட்றது முக்கியம் உடம்புக்கு, அதனால மாத்திரை சாப்பிட்றதுக்கு மாத்திரை எடுத்து கொடுத்து தண்ணி கையில கொடுத்துட்டு, அடுத்து மூன்றாவதாக தான் அந்த அட்டன் பண்ணும். அப்ப ஏக காலத்தில் ஒரே நேரத்தில் மூன்று பேர்கள் ஒரு மனிதனுக்கு வேலை கொடுத்தா அல்லது ஒரு சின்ன குழந்தைக்கு வேலை கொடுத்தா கூட அதுக்கு கூட தெரியும் எந்த வேலையை முதல்ல செய்யணும்னு. இப்போ ரோபாட்டுக்கு சொன்னா என்ன செய்யும், யார் முதல்ல சொன்னாங்களோ அதுதான் செய்யும். இப்போ முதல்ல ரிமோட் கண்ட்ரோல கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துரும், ரெண்டாவது மாத்திரை கொடுக்கும், மூணாவதால செத்து போயின ஒரு ஆள பணத்தை பார்த்துட்டு திருதிருன்னு முழிக்கும். முதல்ல இதை தானே செய்திருக்கணும். இப்ப தானாக கட்டளை கொடுத்தால் கட்டளையை மேற்கொண்டு செய்யணும், ஆனால் அந்த கட்டளை கொடுத்தாலும் அதை ஓவர் ரூல் பண்ணி இந்த கட்டளை விட இந்த கட்டளை தான் முக்கியம்ன்றத அது எடை போடணும். அதுக்கு ஒரு தர்ம சிந்தனை வேணும். அப்ப தர்மங்கிறது என்ன, எந்த காரியத்துக்கு முதலிடம் கொடுப்பது, எதுக்கு வேல்யூ மதிப்பீடு அதிகம், இந்த மூன்று சேவைகளிலே எந்த சேவை உத்தமமானது, எது மத்தியமமானது, எது அதமமானதுன்றதை நிர்ணயிக்கின்ற முடிவெடுக்கின்ற ஒரு திறனை ஒரு எந்திரத்துக்கு கொடுக்க முடியுமா, இதுக்கு என்ன அல்காரிதம், என்ன செய்முறையை கொடுக்கிறது, என்ன புரோகிராம் எழுதுறதுங்கிறது தான் இப்போ பெரிய சிக்கல். இந்த சிக்கலை தீர்த்து வைக்கிறதுக்கு கோடி 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 ரூபாய் கொடுப்பதற்கு அந்த மைக்ரோசாப்ட் நிறுவன அதிகாரி ரெடியா இருக்கிறார். யாரா ஒருத்தர் தனக்குத்தானே தன் முடிவை தான் எடுத்து, அதுவும் மனிதன் எடுக்கிற முடிவை விட சிறந்த முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சிந்தனை செய்யக்கூடிய ஒரு ரோபோட்டை உருவத்து செய்வதற்கு என்ன சாப்ட்வேர், என்ன மென்பொருளை எழுத முடியும், என்ன அல்காரிதம் அப்படிங்கறத நம்ம எழுதுவதற்கு சவால். அதனால நம்முடைய இளைஞர்கள் நானும் அவர்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன், சிந்தனை மிக்க படைப்பாளிகள் நிறைந்த தமிழகத்தில் இதுக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அந்த காலம் சீக்கிரமே வர வாழ்த்துவோம் சார். ரொம்ப அருமையான விளக்கம் எல்லாம் கொடுத்தீங்க சார். அதாவது சூரியன்ல ஆரம்பிச்சு ரோபோட்ல இருந்து எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. விளக்கங்களுக்கு நன்றி, வணக்கம்.
நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.
இதுவரைக்கும் அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய புதுமையான பதில்கள் எல்லாம் நிறைய காத்துட்டு இருக்குங்க, வெயிட் பண்ணுங்க.